வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் மைக்கோட தமிழ் பாட்காஸ்ட். நான் மிஸ்டர் மைக். இந்த கொரோனா டைமில் ஆரம்பிக்கப்பட்ட நிறைய பாட்காஸ்டில் நானும் ஒருத்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து 10 மந்த்ஸ் கேப். அகைன் நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரீஸ்டார்ட்டுக்கு முக்கியமான 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓம் க்ரீம் பாட்காஸ்ட், அவங்களோட 2 மினிட்ஸ் ஓவர்ன்ற ஒரு எபிசோட், அதுதான் வந்து மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுன்ற ஸ்பார்க் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் டு ராகுல் அண்ட் சத்ரி. அண்ட் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் தேங்க்ஸ்னு சொல்லலாம், நம்ம சோலோ பாட்காஸ்ட் பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு. ஸோ அப்போது எந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்ற போது என்ன இன்ஸ்பயர் பண்ணது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா, விஜய் வரதராஜோட வோக்கல் ஒலின்ற பாட்காஸ்ட். கண்டென்ட் ரிச்சாக இருக்கும், அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும், எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு முக்கியமான பாட்காஸ்ட்டில் அது. நான் இந்த 10 மந்த்ஸ் கேப்பில் நிறைய பாட்காஸ்ட் கேட்டேன், பட் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது இந்த 2 பாட்காஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சீசன் 1 எபிசோட் 1 எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், கலை மற்றும் கலைஞர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்ட்னா என்ன? இப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே உங்கள் மனசில் ஒரு தாட் வந்திருக்கலாம். இதை கேட்குற ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒவ்வொரு தாட் வந்திருக்கலாம். அப்படி வந்திருக்க எல்லா தாட்டும் ஆர்ட்டான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஆர்ட் தான். ஆர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இமேஜினேஷனை போட்டு செய்யும் போது அதோட எண்ட் ப்ராடக்ட் ஆர்ட்டாக தான் வந்து முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க டிவைடரும் காம்பஸ் எடுத்து அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் மேலேயே கிறுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அதில் ஏதோ ஒரு டிசைன் வரா மாதிரி இருக்கு, நான் அதில் ஏதோ வரையணும்னு ட்ரை பண்ணி எனக்கு தோன்றதை அதில் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரி கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, புக்ஸில் இருக்க அந்த லீடர்ஸ் மேலெலாம் வந்து மீசை வரைகிறது, கிருதா வரைகிறது, அவங்களுக்கு கூலர்ஸ் போடுறதுன்னு இதாக பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் ஆர்ட்டான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆர்ட் தான். என்னோடய ஃபீலிங்ஸும் எனக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நான் அங்கே கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ஆர்ட். ஓகே, வரைகிறது மட்டும்தான் ஆர்ட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஆர்ட்ன்றது வந்து ஒரு பெரிய ஓஷன், அதில் ஒரு சின்ன பார்ட் தான் வந்து இந்த பெயிண்டிங், வரைகிறது எல்லாமே. சரி, இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் ஆர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பீச்சில் விளையாடிக்கிட்டு இருக்கு, அது மணலில் வந்து வீடு கட்டுதுன்னா அது ஒரு ஆர்ட் தான். கட்டிடக்கலைன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெரியவங்க பண்ணால் கட்டிடக்கலை, குழந்தைங்க பண்ணுமோ அது ஆர்ட் தான். இந்த ஸ்கூல் வாசல்லலாம் வந்து ஜவ்வு மிட்டைன்னு ஒன்று வைப்பாங்க, இந்த வாட்ச் மாதிரி, இந்த ஸ்கார்பியன் மாதிரிலாம் பண்ணி கையில் கட்டி விடுற மாதிரி, அதுவும் ஒரு விதமான ஆர்ட் தான். அது பண்ணுறதும் ஒரு ஆர்ட் தான். ஸ்கல்ப்டிங், அந்த சிற்ப வேலை செய்கிறது ஒரு ஆர்ட்டு, பானை செய்கிறது ஒரு ஆர்ட்டு. இப்போ மொட்டை மாடியில் நீங்கள் செடி வச்சிங்கன்னா அது கார்டனிங், அது ஒரு ஆர்ட் தான். வீட்டு வாசலில் கோலம் போடுறது ஆர்ட்டு, சமைக்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு. பட் வெளியூரில், வெளிநாட்டிலலாம் அதை வந்து ஒரு ஆர்ட்டாக பார்க்குறாங்களான்னு தெரியாது, பட் நம்ம அதை சொல்லும் போதே சமையல் கலைன்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட்டில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. சரி, ஆர்ட்டை பற்றி சொல்லியாச்சு, ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா, நீங்கள் ஆர்டிஸ்ட், நான் ஆர்டிஸ்ட், நான் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்றை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு விஷயத்தை சொல்லிகிட்ருப்போம், ஒரு விஷயத்தை பண்ணுவோம், ஒரு விஷயத்தை இங்கேருந்து அங்கே நகர்த்துவோம். ஸோ இதெல்லாம் கூட ஆர்ட்டான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டென்ஷனலாக பண்ணால் தான் ஆர்ட்ன்றது கண்டிப்பாக கிடையாது. நம்ம டெய்லி பண்ணுற ஒரு விஷயத்தை கூட நம்ம க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனை கொண்டு வரும்போது அது ஆர்ட்டாக மாறுது. சரி, ஆர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? சரி, இதெல்லாம் இருந்தால் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். பர்பஸ்னால் ஓகே, எப்படின்னா, ஓகே இது புரிஞ்சாதான் இது வந்து ஆர்ட்டு, புரியலன்னா ஆர்ட் கிடையாது. இது ஏதாவது ஒன்று வந்து யூஸ் ஆகணும், இதை பார்த்தா 4 பேருக்கு ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆர்ட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுற எமோஷனை அந்த ஒரு கேன்வாஸ்லேயோ ஒரு பொருள்லையோ அவன் வந்து அதை வடிவமைக்கிறான்னா, அது ஒரு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறான்னா அது ஆர்ட் தான். ஸோ ஆப்வியஸாக அதுக்கு ஒரு அந்த ஆர்ட்டில் ஒரு எமோஷன் இருக்கும், இல்லை அது அவனோட கல்ச்சர், அவன் வந்து பார்த்த விஷயங்கள், அவன் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அது எல்லாத்தையும் சொல்லிச்சுன்னா அது ஒரு ஆர்ட். ஸோ கல்ச்சர் இருந்தால் அது ஆர்ட், அதில் ஒரு எமோஷன் இருந்தால் ஒரு ஆர்ட், ஒரு அழகை அப்படியே பிரதிபலித்தாலும் அது ஒரு ஆர்ட் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர்ட்டுக்கு 3 விஷயம் இருக்குது. அது கல்ச்சரை பிரதிபலிக்கும், எமோஷன்ஸை பிரதிபலிக்கும், ஒரு அழகியலை பிரதிபலிக்கும். எப்போ இந்த ஆர்ட் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் மனுஷன் வேட்டையாடிட்டுருப்பான் இல்லையா, காட்டில் ட்ரெஸ்ஸே போடாமல், கிடைக்கிறதுலாம் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு குளிருக்கு எதையோ போத்திக்கிட்டு. அப்போவே வந்து இவன் என்ன பண்ணுறான், இந்த மனித பதர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குகைக்குள்ளே வரைய ஆரம்பிக்கிறான். அவன் பார்க்குற விஷயம், ஃபேஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் குகையில் வரைகிறான். ஏன்னா வரைகிறானா என்ன, நைட் டைமில் போர் அடிக்குதுன்னு வரைகிறான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது வந்து அவனுக்கு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் டூலாக இருக்குது. இப்போது பார்த்துட்டு தான் நீங்கள் நிறைய இதில் பார்க்கலாம். ஒரு காட்டுவாசி டிராயிங்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யானையை சுற்றி ஒரு 10 பேர் அதை அடிக்கிற மாதிரி இருக்கும், அதை வரைஞ்சிருப்பாங்க. என்னென்னா அவன் என்ன சொல்ல வரான், மேபி ஓகே யானை வந்தால் ஒரு 10 பேர் தானே அடிக்கணும், ஒண்டியாக போய் அடி வாங்கி சாவாத அப்படின்றானா, இல்லை இதுதான் ஃபார்மேஷன் இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறானா. அவன் நிறைய வரைஞ்சிருப்பான், ஒரு காலமாடு வரைஞ்சிருப்பான், ஒரு சிங்கம் வரைஞ்சிருப்பான், ஒரு நெருப்பு வரைஞ்சிருப்பான். அவன் அன்றாட ஃபேஸ் பண்ணுற விஷயத்த அவன் சொல்கிறான். அவனோட அவனோட கல்ச்சர் அண்ட் பிஹேவியரு அவனோட சரௌண்டிங்ஸை அவன் வந்து மற்றவனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் அவனோட ஆர்ட் ஃபார்ம் அந்த வரையிறது. ஓகே, அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லேட்டர் டேட்ஸில் மக்கள் அவங்களோட கல்ச்சரையும் அவங்களோட பிஹேவியர்ஸும் அவங்களோட ப்ராக்டிசஸையும் அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸில் காட்டுறாங்க. ஆர்ட்டோட முக்கியமான எசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள்லேருந்தோ ஒரு கல்ச்சரையோ அதுலேருந்து ஒரு பர்பஸையோ அதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியோ ஒரு இமேஜினேஷனை எடுத்துட்டிங்கன்னா வெறும் மெட்டீரியல் மட்டும்தான் மிஞ்சும். என்னடா அவன் பேரன்மை இப்போ ஜெயம் ரவி மாதிரி பேசுகிறானா, இதுலேருந்து உழைப்பை எடுத்துட்டிங்கன்னா வெறும் மண்ணு தான் சுண்ணாம்பு தான் கிடைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அது எப்படி சொல்கிறேன்னா அதோட மீனிங் அதுக்கிட்டேருந்து அப்படியே நீங்கள் உருவி எடுக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஓகே, ஆர்ட்டை பற்றி இவ்வளோ பேசியாச்சு. ஆர்டிஸ்ட்னா யாருன்றதும் சொல்லியாச்சு. ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலைப்படைப்பை படைக்கிறவன் தான் ஆர்டிஸ்டான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அவனுக்குள்ளே இருக்கிற எமோஷனை ஒரு பொருளில் அப்படியே அவன் வெளி அதை கடத்துகிறான், அப்படியே அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அவனோட தாட்ஸை ஒரு பொருள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவன் தான் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவன் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாது. பட் காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ்லலாம் ஆகும். இஃப் திஸ் இஸ் அன் ஆர்ட், திஸ் இஸ் அ பிகாசோ ஆஃப் இட். ஒரு வரையிறதுனாலே அங்கே கில்லின்னா யாருன்னு பார்த்தா பிகாசோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆள் வரையிறது இப்போவுமே பல பேருக்கு புரியாது. எனக்குமே பார்த்தீங்கன்னா பிகாசோவை வந்து என்ன வரைஞ்சிருக்கான்னு புரியாது. டாவின்சியாவது ஏதாவது வரைவார், ஒரு மேப்புமே போடுவார், அதுக்கு ஒரு கிராஃபை போட்டு வச்சுருப்பார், இதுதான்டா சொல்ல வரேன்னா. பிகாசோ என்ன தான் வரைகிறார், கட்டை வரைகிறாரு, டிராயிங்கில் வரைகிறாரு, ஒன்றும் புரியாது. அது வந்து அதுக்காக புரிஞ்சுக்கிற எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றது தான் அதோட தாட்டையை தவிர்த்து கலைனா எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. அதை பார்த்து நீ என்ன புரிஞ்சுக்கிறன்றது தான் அந்த கலைப்படைப்போட பர்பஸே. ஸோ பாப்புலரான இதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ பிகாசோ சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி, லியோனார்டோ டாவின்சி. ஆன்லைனில் நிறைய பேர் டிகாப்ரியோ டிகாப்ரியோன்னு சொல்லுவாங்க, லியோனார்டோ டிகாப்ரியோன்னு. அது ஏண்டா முகஜோ கிடைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அவர் வரையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற ஒரு பெயிண்டிங். அது வந்து அதிக முறை திருடுறதுக்கு ட்ரை பண்ண ஒரு பெயிண்டிங்னு சொல்லலாம், மோனாலிசா பெயிண்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது வந்து ஒரு நார்மலான ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க சிரிக்கிறாங்களா இல்லை என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்றது கணிக்க முடியாது. அது நீங்கள் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும், சோகமாக பார்த்தீங்கன்னா அடராமல் இருக்கும். ஸோ ஒரு ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவை அப்படியே அதை கேப்சர் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருப்பார். அதுதான் அந்த பெயிண்டிங்கோட எக்ஸலன்ஸ். அது மூலிமா அந்த ஆர்டிஸ்ட் அவனோட ஃபீலிங்ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறான். டாவின்சி நிறைய வரைகிறாரு. அவர் வரைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிறிஸ்டியானிட்டியில் லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் சாப்பிட்டா அந்த கடைசி டின்னர்ன்ற மாதிரி இருக்கும், லாஸ்ட் சப்பர். அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா கிறிஸ்டியன்ஸ் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ பாப்புலராக இருக்கக்கூடிய ரெண்டு பெயிண்டிங்ஸ் அவர் வரைஞ்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான விஷயம். ஜீசஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹீஸ் எ வேர்ல்ட் ஃபெனாமினா. அவர் ஜீசஸ்ன்றதுலாம் ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்குது, வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ரிலீஜியன் கூட சொல்லலாம். அப்படி ஒரு இருக்க ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்டி வார்ஹால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை வரைகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப் கேன். சூப் கேன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டின் இருக்கும்ல, இந்த குலாப் ஜாமுன் டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேனை வரைகிறாரு. வரைஞ்சி அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாரு. அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்ட் திங்ஸு, பெரிய பெரிய விஷயங்களில் மட்டும் ஆர்ட் இல்லை, நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லையும் ஆர்ட் இருக்குது, அதையும் கலை கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம் அப்படின்றது தான் அவரோட தாட்டாக இருந்திருக்கு, அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த வரிசையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் அவங்களோட காலகட்டத்தில் ரெக்கக்னைஸ் ஆகிடுறாங்க. அவங்களோட படைப்பு வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஓகே, இவன் திறமைசாலி, இவன் வந்து நல்லா வரைகிறான் பண்ணுறான், அவன் நல்லா சிந்திக்கிறான்றது தாட் இருக்கு. பட் ரொம்ப அவங்க காலகட்டத்தில் மதிக்கப்படாமல் ரொம்ப உதாசீனப்படுத்தப்பட்ட பல கலைஞர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் வேங்கோ. அவர் வரைய தான் வந்து ஸ்டாரி நைட்ஸ்னு ஒரு இது வரைகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரி நைட்ஸ்னால் நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு இரவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அதை வரைகிறாரு. பட் அந்த காலத்தில் அவருக்கு வந்து அவ்வளோ இது கிடையாது, அவ்வளோக்கு ரெக்கக்னிஷனும் கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த பெயிண்டிங்குமே விற்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அவரோட பெயிண்டிங் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் போய்கிட்டு இருக்கு. அவரோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்ட்டோட வேல்யூவை அங்கே யார் டிசைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்க்கும் அந்த ஆடியன்ஸ்க்கும் இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கோ அதுதான் அந்த ஆர்ட்டோட ஒரு வேல்யூவை டிசைட் பண்ணுது. எப்படி சொல்லுவேன்னா, த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் ஆர்ட் இஸ் பிட்வீன் த நாலேஜ் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹிஸ் ஆடியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடிக் மியூசிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மியூசிக் அண்ட் டான்ஸ் பற்றி இதில் மியூசிக் டான்ஸ் இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க, மியூசிக் டான்ஸு அண்டு மூவிஸ் பற்றி இதில் பேச வேண்டாம். இது எக்ஸ்க்ளூசிவாக மற்ற ஆர்ட்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு வச்சுக்கலாம், மியூசிக் அண்ட் டான்ஸ்க்கு அடுத்த வர எபிசோட்ஸில் பேசலான்னு வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். என்னென்ன வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்டில் போனோன்னா எனக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு பேசிக்ஸாக தெரியாது, எனக்கு ஒரு மியூசிக்கோட பேசிக்ஸ் எனக்கு தெரியாது, எனக்கு சாரிகாமப்பாவே அதை நான் ரிவர்ஸில் தப்பாக தான் சொல்லுவேன். ஸோ என்னை கூப்பிட்டு போய் நீங்கள் ஒரு கான்சர்ட்டில் உட்கார வச்சிங்கன்னா எனக்கு மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவரில் நான் கண்டிப்பாக அதை தூங்கிடுவேன், இல்லை எனக்கு ஒன்றுமே புரியாது, நான் எழுந்து வந்துடுவேன். ஸோ அது ஒரு ஆர்டிஸ்டோட தப்பான்னு கேட்டிங்கன்னா, அது அங்கே பாடுறவங்களோட தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களோட தப்பு கிடையாது. தே ஆர் எக்ஸ்பிரஸிங் அண்ட் ஆர்ட் ஃபார்ம், அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சிருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸோ ஒரு மெச்சூரிட்டியே இல்லைன்றது தான் அங்கே ஃபேக்ட். இப்போ வின்சென்ட் வேங்கோவோட ஆர்ட் வந்து யாருமே கண்டுக்கலன்னா அது வின்சென்ட் வேங்கோ தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அதை மில்லியன்ஸில் வாங்கிட்டு இருக்காங்களே. ஸோ ஆர்ட்டோட விஷயம் வந்து என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அது ஆர்ட்டான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆர்ட்டோட பர்பஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆர்டிஸ்ட் அவர் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை படைக்கிறாரு, அந்த ஃபீலை நம்மளும் வாங்கிட்டோன்னா அந்த ஆர்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர்ட் தான். ஒரு ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே ஒரு எமோஷன்ஸை எவோக் பண்ணும், நமக்குள்ளே ஒரு விஷயத்தை தூண்டி விடும். அப்படி பண்ணுறது ஆர்ட்டோட மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் வாலை சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்லின் தலைநகர், அந்த தலைநகரத்தில் ஒரு வால் வந்து கட்டியிருக்காங்க, அது வந்து ரெண்டு செட் ஆஃப் பீப்புளை பிரிக்குது. அந்த வால் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய கேன்வாஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்க, ரெண்டு சைடும் அவ்வளோ பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெயிண்டிங்கோ அந்த அங்கே அவங்க மக்களோட தாட்ஸும் மேலோங்கி வரும்போது அந்த பெர்லின் வால் இடிக்கப்படுது, அந்த பிரிவினை அங்கேருந்து எடுக்கப்படுது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த எனக்கு வந்து இந்த இது தாட் ப்ராசஸ் தான் வந்து மெட்ராஸில் அந்த வாலில் இருக்க அந்த கேரக்டரோட இது மேலேருந்து பெயிண்ட் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலில் மேலே இருந்த அந்த கிரேஸோ ரெஸ்பெக்டோ வந்து படத்தில் வந்து அவ்வளோ போகாது. அதுதான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு ஓகே ரிவோல்ட்டுக்கான ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட்னா ஓகே நீங்கள் ஓப்பனாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. இப்போ இசை ஒரு மியூசிக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிபல் பண்ணுறதுனா இந்த ரேப் பாடுவாங்க, அது ஒரு ரிபலோட வடிவமாக பார்ப்பாங்க. ஆர்ட்டில் அந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி சொல்லுவாங்க. திடீர் நியூயார்க்கில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நியூயார்க்கில் தான் இது ஃபஸ்ட் டைம் நடந்ததுன்னு என்னோடய தாட், மேபி நான் தப்பாக இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி அவங்க நடக்கிற விஷயங்களை இப்போது ஒரு எதிர்குரல் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துல இன்றைக்கி இருக்காது ஆனால் நாளைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கிராஃபிட்டி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லும். இது வந்து ஒரு ரிபல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டுன்னு தான் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கலர்ஃபுல்லான கிராஃபிட்டி நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா கீத் ஹேரிங், KEITH ஹேரிங், அவரோட கிராஃபிட்டி தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு விஷயம். ஓகே, கீத் ஹேரிங்க்கு அப்புறம் வந்து சொல்லணுன்றது வந்து பார்த்திங்கன்னா, இது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நான் சொல்லலை, இவருக்கு அப்புறம் இவர் வந்தார், அவருக்கு அப்புறம் அப்படி வந்தார் அப்படி நான் சொல்லலை. எனக்கு தாட்டில் வர்றதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இன் நோ பர்டிகுலர் ஆர்டர், இன் நோ பர்டிகுலர் ஆர்டர், சால்வடார் டாலி அவர் வந்து ஒரு சர்ரியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சர்ரியலிசம்னா என்னன்றது ஒரு சின்னதாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயந்தான். வேப்பங்குளத்து சூசை வந்து உன்னை வெட்டிட்டாரு அப்படின்னு சிம்பு வந்து வடிவேல் கிட்டே சொல்லுவார், என்ன ஏண்டா வெட்டுறா, நான் தான் அவர் பண்ண லவ் பண்ணலை, ஏன்னா கனவாக இருந்தாலும் நியாயம் வேண்டாமாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அதில் வரும். ஸோ அந்த மாதிரி தான், அதுக்கு வந்து எந்த லாஜிக்கல் ரீசனிங்கும் தேவை கிடையாது. சால்வடார் டாலியோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெல்ட்டிங் கிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கிளாக்கெல்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி இப்போ இந்த கேட்பரிஸ் ஐஸ்கிரீமு, சாரி கேட்பரிஸ் ஐஸ்கிரீம்னு சொல்கிறேன், கேட்பரிஸ் சாக்லேட்டை வந்து நீங்கள் ஒரு சூடான பேன் மாதிரி டேபிள் மாதிரி அது ஒரு மெல்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்ட் வரைஞ்சிருப்பார். இவரை இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராடோட பிரின்சிபல்ஸ், அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அவர் சால்வடார் டாலியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அது அவரோட கலைப்படைப்பாக வந்திருக்கு. டாலியோட முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புலிகேசி மியூசியம்னு ஒன்று வச்சுருப்பாரு. நீங்கள் மணி ஹைஸ் பார்க்குற ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த மணி ஹைஸில் வர மாஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து சால்வடார் டாலியோட இன்ஸ்பைர்ட் மாஸ்க், அவரோட ஃபேஸ்னே சொல்லலாம். ஓகே, இப்போ ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்த்தாச்சு, ரொம்ப டீட்டெயிலாகவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஓகே, ஆர்ட்டை பற்றி எவ்வளோ பேசினாலுமே பத்தாது தான். என்னடா இவன் ஃபாரின்ல இருக்க ஆர்ட்டை பத்தி பேசுறான், இங்க இருக்கிறத பத்தி பேசுறான்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊருக்கு வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ராபுன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், போகல மேட்ல மேட்னு ஒரு ஷோ பண்ணுவார். அவர் தான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு என்னோட ஆர்ட் டீச்சர். நான் உங்களில் நிறைய பேர் கூட அவரை தெரிஞ்சிருக்கோம். அந்த தலையில் அந்த கர்ச்சிப் ஒன்று கட்டிட்டு வராரு. பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், இமேஜினேட்டிவாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு பிக் ஒரு சூப்பரான ஆர்ட் ஃபார்ம்ஸ் பண்ணிப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தார்பாயை வச்சு சச்சினோட ஒரு போர்ட்ரேட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்ன இன்ஸ்பயர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்ட் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணது. ஓகே, ஆர்ட் ஃபார்ம்ஸை பற்றி பேசியாச்சு. அது வந்து என்ன யூஸ், ஒரு ஆர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் என்ன பண்ணும், எதுக்கு இந்த ஆர்ட்டை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு 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 வேர்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும்னு சொன்னீங்கன்னா, கலை மனிதனை மனிதனாக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க எமோஷனை அவனுக்குள்ளே தேட வைக்கிற ஒரு விஷயந்தான் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஏன் தனக்குள்ளே தேட வைக்கணும்னு சொல்கிறேன்னா, ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்டை வந்து யாருக்கும் நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, ஓகே ஆர்ட் கிளாஸஸ்லாம் இருக்கே, அப்போது அதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டெக்னிக்கில் எப்படி வரையணும், இந்த ப்ரஷ்ஷை எப்படி பிடிக்கணும், இந்த கலரை எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதை தான் அவங்க சொல்லித்தருவாங்களே தவிர என்ன வரையணுன்றத சொல்லித்தர மாட்டாங்க. ப்ரூஸ்லி சொல்கிற மாதிரி தான், நாங்கள் வந்து விரல நீட்டி அதை காட்டுறேன், நீ அந்த விஷயத்தை பார்க்கணும், என்னோடய விரலை பார்த்தோன்னா அந்த விஷயம் போய்டும்னு சொல்லுவார். அந்த மாதிரி இதுதான், நான் உனக்கு வந்து டெக்னிக்கை தான் சொல்கிறேன், என்ன வரையணும்னு சொல்லலை. உதாரணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து வச்சு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு வாட்டர் கலர்லாம் வச்சு ஒரு பீகாக் மாதிரி செஞ்சு கொண்டதான் வீட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இவ்வளோ பண்ண முடியுமா இருந்துச்சு. ஆனால் அவன் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு எதுவுமே பண்ணலை. அவங்க கூட படித்த பசங்களும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு எதுவும் பண்ணலை. பிகாஸ் அவனுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஒரு பீகாக் செய்ய தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ற வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் கொடுத்துறேன், ஒரு கலர்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் எதை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, மேபி அங்கே ஒரு 10 விஷயம் வந்திருக்குமோ என்னமோ, பட் ஒரு அழகான மையில் அவங்களுக்கு செய்ய சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பல விஷயங்களை அவங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ஸில் இருக்க ஆர்ட் கிளாஸஸோட ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஆர்ட்டு, ஓகே ஆர்ட் கிளாஸஸ்லாம் வச்சா அவங்க அதில் வரைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எப்படி சொல்லுது, ஒரு ஆர்டிஸ்டிக் எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு க்ரியேட்டிவ் எபிலிட்டின்னு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா எனக்கு வந்து ஒரு ஸ்கேலே நம்ம நேராக கோடு போட வருதுன்னா, அது வந்து ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி, என் கையில் அந்த ஸ்கில் இருக்குது. க்ரியேட்டிவ் எபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடை நான் எப்படி வரையணுன்றது என் மைண்டில் ஒரு டிசைட் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து க்ரியேட்டிவ் எபிலிட்டி. எப்படின்னு பார்த்து யாரெல்லாம் பெரிய ஆளாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவ் எபிலிட்டியும் அண்ட் ஆர்டிஸ்டிக் எபிலிட்டியும் சரிசமமாக ஒன்றா கம்பைன் ஆகி வரவங்க மட்டும்தான் பெரிய ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க. ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிக்கு மட்டும் இருக்குது, ஆனால் க்ரியேட்டிவ் எபிலிட்டி இல்லைன்னா அவங்க ரொம்ப மோனோடோனஸ் ஆகிடுவாங்க, அவங்களால அடுத்தடுத்த படைப்புகளை கொடுக்கறது முடியாமல் போயிடும். ஓகே, ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கிட்டே மட்டும்தான் இருக்கா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து நான் இந்த டாபிக் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த க்வெஸ்சன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் வந்து நிறைய மிருகங்கள் கிட்டே இருக்குது, பியூட்டி வந்து நிறைய மிருகங்கள் கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் வந்து எப்படின்னா வந்து தன்னோட இணையை தேடும்போது, அதாவது மேட்டை தேடும்போது என்ன பண்ணுனா, வந்து மணலில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வரையும், அப்படியே வரைஞ்சி ஒரு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு மேட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். மயில் என்ன பண்ணுன்னா, தோகையை விரித்து அதோடய அழகை கட்டி அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆர்ட்ன்ற வந்து அந்த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி வந்து எல்லா மிருகங்கள்கிட்டையும் இருக்குது, பட் அது வந்து ஆர்டிஸ்டிக் எபிலிட்டியை அதோடய மேட் ஆகிற பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதோடய ஃபீலிங்ஸ், ஒரே ஒரு எமோஷன், அந்த மேட்டிங்கிற எமோஷனுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுது. பட் மனுஷன் என்ன பண்ணுறானா வந்து பார்த்திங்கன்னா, அவனோட கல்ச்சர் அதை சொன்னேன் இல்லையா, கல்ச்சரு அந்த அழகை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அவனோட எமோஷன்ஸை சொல்கிறதுக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லோரும் அக்ரி பண்ணுவீங்களான்னு தெரியாது, மென் ஆர் மோஸ்ட்லி அட்ராக்டட் டு பியூட்டி அண்ட் விமன் ஆர் மோஸ்ட்லி அட்ராக்டட் டு எமோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கமே தெரியாது, மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். குவிக்லி அந்த இது, அதனால தான் வந்து மேபி லவ்வர் சைட் மென்னுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னமோ எனக்கு தெரியல. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான், நீங்கள் தப்பாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஆர்ட் பெயிண்ட்டை பற்றியே நிறைய பேசியாச்சு. ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு வரும்போது தான் வந்து அதுவும் ஒன் ஆஃப் த ஆர்ட் ஃபார்ம்ஸாக வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் பெரிய ஜித்துன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்ற வந்து ஒருத்தர் தான் வந்து மோஸ்ட் ஃபேமஸான ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த எனக்கு வந்து நான் ஒரு வாட்டி மூணார் போயிருந்தப்போ வந்து ஒரு ஸ்கல்ப்சர் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதா கையில் வந்து இயேசு படுத்துட்டு இருக்க, அது பேர் வந்து நான் அதுக்கப்புறம் தேர்னேன், அது எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக, மேபி யாராவது தெரிஞ்சால் ப்ளீஸ் ரீச் அவுட். அது பேர் தெரியல, நான் கூட கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மூணாரில் அது வந்து இருக்குது, நான் பெரிய இது பார்க்குறேன். அப்புறம்தான் எனக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தெரிய வருது அதோட ஒரிஜினல் வந்து பண்ணது வந்து மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து என்ன தாட்னா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு என்னோடய ஒப்பீனியன் வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கை விட ஸ்கல்ப்சர் இன்னுமே கஷ்டமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு. ஓகே, பெயிண்டிங்னா என்ன, இது தப்பாயிருச்சுன்னு சொன்னால் இன்னொரு எடுத்து வரைஞ்சிட முடியும். இன்கேஸ் ஒரு பெரிய பில்டிங்லேயோ ஒரு தூண்லேயோ வந்து நம்ம செதுக்குறோன்னா அது உடஞ்சிட்டா என்னடா பண்ணுவோன்ற தாட் வந்து என் மைண்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஆன்சர் தெரியல, அது உடையாம தான் செதுக்கணும்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. பட் மிகப்பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பிகள்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிலை ஆல்ரெடி அதுக்குள்ளே தானே இருக்குது, நான் தேவையில்லாத போர்ஷனை மட்டும் ஒதுக்குறேன் அப்படின்னு. அது வந்து ஒரு ரொம்பவே அழகான ஒரு விஷயம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஊருக்கு நம்ம ஊர் ஆர்டிஸ்ட்டுன்னே ஒரு இருக்க இயல்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னடா இவன் வெளிநாட்டு ஆர்டிஸ்டாக பேசுகிறான்னு, நம்ம ஊரில் ஆர்டிஸ்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஆர்டிஸ்ட்டில் இருந்திருக்காங்க, சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு ஒரு சர்ச்லேயோ இதுலேயோ வந்து ஒரு ஒரு அந்த சிற்பத்தை பண்ணுறாரோ, அதே மாதிரி நமக்கு பெரிய கோயில்லையோ கஜுராஹோ மானுமெண்ட்ஸ்லேயோ கோனார்க் சன் டெம்பிள்லேயோ அந்த சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அது யார் பண்ணான்ற வந்து நேம்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. பிகாஸ் இங்கே கலைப்படைப்புன்றது கடவுளுக்கு பண்ணுற படைப்பாக மட்டுமே இருந்திருக்கு. ஸோ வந்து ஆர்ட் தான் பெருசே தவிர ஆர்டிஸ்ட் பெருசு கிடையாது அப்படின்ற வந்து ஒரு தாட்டை வந்து இங்கே வச்சுட்டே போயிருக்காங்க. ஸோ அதனால தான் என்னமோ ஆர்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, அதை பண்ண ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியல. தாஜ்மஹால் கட்டுனது கொத்தனார்னு தெரியும், ஆனால் கொத்தனார் பேர் என்னன்றது நமக்கு இன்னுமே தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து விஜய் பரத்ராஜ் அவரோட ஓக்கல் ஒளி எபிசோடில் சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் வந்து பல ஆர்டிஸ்ட் நம்ம ஊரில் மென்டல் ஆகாமல் இருக்கான், அதனால தான் வந்து பல ஆர்டிஸ்ட் வெளியூரில் மென்டல் ஆயிடுறான், அவன் ட்ரக் அபியூஸ்குள்ளே போயிடுறான், தான் பெரிய ஆளுன்ற ஒரு தாட் வந்துருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மேபி எனக்கு அப்போது அது கரெக்டாகவே பட்டுச்சு, மேபி அதனால தான் இருக்கும், நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லைடா, நம்மளை தலையில் தட்டி தட்டி வைக்கும்போது தான் நம்ம அவ்வளோ ஆடாமல் இருப்போமுன்ற ஒரு தாட் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம ஊர் ஆர்ட் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் இருக்குது, அந்த சிற்பக்கலை இருக்குது, பானை செய்கிறது பாட்ரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய துணி டெக்ஸ்டைலில் வந்து ஆர்ட் பண்ணுறது வந்து ராஜாங்க காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். எப்படா எப்போயோ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் இன்னுமே அந்த அந்த கலர்னஸ் கலர்ஃபுல் அதை வந்து கலர் இன்னும் ரீட்டைன் பண்ணுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். இது வந்து சிவகாமி சமதம்னு ஒரு புக் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியோட அப்பா கேரக்டர் வந்து ஒரு சிற்பியாக இருப்பார். அவர் வந்து ஒரு குவெஸ்ட் இது ஒரு தேடலாகவே அது அப்படியே மென்டலே ஆகிடுவார். அது தேடணும், அந்த கலரை எப்படா பண்ணணுங்கன்னு தேடணுன்ற மாதிரி தாட் இருந்தது. அதை படிக்கும்போது எனக்கு எனக்கு இந்த தாட்டே இருந்தது இல்லை. ஓகே, அஜந்தாக்கே பெயிண்டிங் இருக்குன்னு எனக்கு என்னென்னா, பெயிண்ட் அடித்தா அது அப்படியே இருக்குன்ற தாட்டு தான். இதில் படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ பெயிண்ட் அடித்தா அப்படியே இருக்காதோ, அது ஒருமே மங்கி போயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் மார்வலாக இருக்கிறதோட அது இன்னொருமே வந்து இன்ஜினியரிங் மார்வல், அது ஒரு கெமிக்கல் மார்வல்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பெயிண்ட் காயாமல் இருக்குல்ல. ஒரு இப்போ வந்து அடிக்கடி நம்ம ஊரில் சொல்கிற விஷயம் வந்து, அந்த தஞ்சை பெரிய கோயிலில் மேலே இருக்கிறது கோபுரம் வந்து 50 டன் கல், அது எப்படியே ஏற்றினாங்கன்றது ஆப்வியஸாக அது இன்ஜினியரிங் மார்வல் தான். அந்த கட்டிடக்கலையோட அதோட பீக்கில் இருக்கும்போது ஒரு பண்ண ஒரு விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்டு நம்ம ஊர்லேயே மகாபலிபுரத்துலேயே வந்து ஷோர் டெம்பிளில் நிறைய அந்த ஸ்கல்ப்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அது ரொம்ப முன்னாடி கட்டப்பட்ட ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு பல்லவா டைனஸ்டினா ஒரு 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நான் தப்பாக கூட இருக்கலாம், பிகாஸ் நான் பல்லவ டைனஸ்டின்னு சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன், நான் அதை கூகுள் பண்ணல. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம், இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது புத்திசம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்துசம் வந்து அதை எடுத்துக்கிறாங்க, அது அது ஒரு வேறு டாபிக், ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வேறு டாபிக். புத்திசம் வந்து பாப்புலராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய புத்தர் ஸ்டாச்சுஸ் வைக்கிறாங்க, ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்குது, மானுமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டாச்சுஸ் வைக்கிறாங்க. ஒன்ஸ் இந்துசம் வந்தோடனே அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணி அவங்களோட இது பண்ணிக்கிறாங்க, அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸாக மாற்றுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இடிச்சுட்டு கட்டலை, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸாக அதை மாற்றிக்கிறாங்க, வித் அடிஷ்னல் பெயிண்டிங்ஸ், கல்ச்சர்ஸ், அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்தியாவோட கல்ச்சர் வந்து, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி வந்து ஷேப் ஆகி வருது. ஆனால் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சுற்றி சுற்றி இங்கே கோவிலாக கட்டி வச்சுருக்காங்கன்ற ஒரு தாட்டு தான் எனக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்த் சைடு போனீங்கன்னா வந்து நிறைய ஃபோர்ட்ஸ் பார்க்க முடியும், அந்த கோட்டைகள் பார்க்க முடியும், அரண்மனைகள் பார்க்க முடியும். பட் இங்கே இருக்க பிரம்மாண்டங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களாக தான் இருக்குது, அது இறை வழிபாட்டு தலமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக தான் இருந்திருக்குமான்றது வந்து ஒரு ரொம்ப ஃபேஷினேட்டிங்கான விஷயம். வாங்க எல்லோரும் வாங்க, பேலஸ் கட்டுறதுன்னா எப்படின்னா வந்து நான் ராஜா, நான் காசு தரேன், நீங்கள் என் கூலியார், நீ எனக்கு கட்டி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு பேலஸ் கட்டிக்கலாம். ஆனால் ஒரு கோயில் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நீ வா நீ வா நீ வான்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கோஆப்ரேஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக பாசிபிள் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருந்திருக்குன்றதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரூஃபாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டெம்பிள்ஸு, அதில் இருக்கிற அந்த மானுமெண்ட்ஸ் எல்லாமே. பட் எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு டெம்பிள் மொனாஸ்ட்ரின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, டக்ஸங், TAKTSANG, அது வந்து மீனிங் வந்து டைகரோட நெஸ்ட்டுன்னு அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருக்க ஒரு மொனாஸ்ட்ரி, அது அது ஒரு பில்டிங் அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், ஃபேசினேட்டிங்கான விஷயம், ஆர்ட் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது. பட் இந்தியாவோட கலைப்படைப்புகள் உலகம் ஃபுல்லாகவுமே இருக்குன்றது தான் உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஷ்மி ஸ்டாச்சு, யானை தந்த ஐவரி ஸ்டாச்சு, யானை தந்தத்தில் பண்ண ஒரு லக்ஷ்மியோட ஸ்டாச்சு பாம்பேயின்ற ஒரு நகரத்தில் இருந்திருக்கு. அது இரு அந்த பாம்பே நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்கனிக் எரப்ஷனில் அழிஞ்சு போகுது. அதில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி அதை ஒரு 1800-1900 அதை வந்து எடுத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு லக்ஷ்மி ஸ்டாச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், அது வந்து சூப்பரான ஒரு விஷயம், நீங்கள் அது கண்டிப்பாக பார்க்கணும். எப்படின்னா லக்ஷ்மி இருப்பாங்க, ரெண்டு சைடு ரெண்டு குழந்தைங்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு சூப்பரான ஸ்டாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயுமே வந்து ஆர்ட்டி கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸு, ஆர்ட் ஃபார்ம்ஸு, ஆர்ட் கலைப்பொருட்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்குன்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் நான் நல்லா பார்க்க முடிஞ்சது. அதை ஆக்சுவலாக ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி நிறைய பேசியாச்சு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு போர் கூட அடிச்சிருக்கலாம், என்னடா ஆர்ட் 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 ஆர்ட்னு ஒரே ஆர்த்திக்கிட்டு இருக்கான்னு கூட தோணியிருக்கலாம். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓஷனில் இருக்க ஒரு சின்ன ட்ராப் தான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன், அதிலேருந்து நான் சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கான்னு சில விஷயங்களை என்னை ஃபேசினேட் பண்ணுது. அதிலேருந்து நான் ஒரு எனக்கு ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்பார்க் போட்டிருக்காங்களே, அதை வந்து நான் இன்னொருத்தங்களுக்கு ஸ்பெட் பண்ணுற அந்த தாட் மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதான் சிம்பிளாக சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கலைப்படைப்புலேருந்து ஒரு கல்ச்சரையோ அதோடய பர்பஸையோ எடுத்துட்டிங்கன்னா அதில் மிச்சம் அதோடய அழகு மட்டும்தான் இருக்கும். அந்த அழகையும் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிறது வெறும் மெட்டீரியல் மட்டும்தான். ஆர்ட் ஒர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னடா அவன் கலாச்சார கண்ணியமாக பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம். ஆர்ட் வந்து எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம், நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு காடோட ஸ்டாச்சு வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் அவர் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிங்கன்னா கூட அது ஆர்ட் தான். அண்டு சொன்ன மாதிரி தான் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் ஆர்ட் டிபெண்டிங் அப்பான் த அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் நாலேஜ் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அண்ட் த ஆடியன்ஸ், எந்த அளவுக்கு அந்த ஆடியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்க்கும் நடுவில் இருக்க அந்த 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 கனெக்டிவிட்டி, அந்த மீட்டர் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் ஒரு ஆர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையான்றதை பொறுத்து. இதுக்கு நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். இப்போ கமல் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கமல்ஹாசன் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் கழிச்சு தான் ஓடும் அப்படின்னு. ஏன்னா அந்த அவர் வந்து ஒரு முற்போக்காக ஒரு படம் எடுக்கிறாரு, அதுக்கான மெச்சூரிட்டி வந்து சேர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. செல்வராகவன் படமும் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த 10 வருஷம் கேப் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தேடி அந்த படத்தை அப்போவே அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது 10 வருஷம் கழிச்சாச்சும் எல்லோரையும் போய் சேருதுன்றது தான் ஒன்லி அது பாசிட்டிவ் தாட்டாக இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட் பேரை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க வந்து லேடி ஆர்டிஸ்ட். அவங்க வந்து பாருங்கள், அவங்க ரொம்ப மோஸ்ட் பாப்புலர்லாம் கிடையாது. ஐ மீன் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர்னால் வந்து இந்த டாவின்சி, சல்வடோர் டாலி அவங்க அளவுக்கு எல்லாருக்குமே உலகளவே தெரிஞ்சவங்க கிடையாது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து மேரி பெனாயிஸ்ட்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு ஸ்லேவரி வந்து அமெரிக்காவையும் ஆஃப்ரிக்கா அந்த ஏரியாவிலும் ஸ்லேவரி வந்து குறைஞ்சி ஒரு ஸ்டாப் பண்ணி 6 வருஷம் கழித்து ஒரு பெயிண்டிங் வரைகிறாங்க. அந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கருப்பினத்தவர்களின் உரிமையையும் ஸ்லேவரியும் அப்படியே அந்த போர்ட்ரே பண்ணுற ஒரு இது வரைகிறாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சிம்பிளாக இருந்திருக்கு. ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்றதுக்காக அதை மறந்துடணும்னு அவசியம் கிடையாது, அது இனிமேல் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக அதை நினைவூட்ட வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அந்தமாதிரி ஒரு ஆர்ட்டை பண்ண இவங்க, அவங்க பேர் வந்து மேரி பெனாயிஸ்ட். மேரி எம்ஏஆர்ஐ பிஇஎன்ஓஐஎஸ்டி, மேரி பெனாயிஸ்ட், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து இது வந்து சூப்பரான ஒரு கதை, இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் நோட்டோட முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இன்ஸ்பிரேஷன்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை, பட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மா தாமஸ்ன்றவங்க, இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆர்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, ஒரு கலை சொல்லித்தர ஒரு டீச்சராக இருக்காங்க. 65 வயசில் ரிட்டையர் ஆகிறாங்க. 65 வயசுக்கு மேலே இவங்க அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அப்படியே போகுது. ஏன் இதை பற்றி அவங்க ஆர்ட் ஃபார்ம்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மூளையை போட்டுலாம் யோசிக்க வேண்டாம், அது வேண்டாம், ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கனாலே அடையே நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் லைஃப் ஃபுல்லாக ஒரு ஆர்ட் டீச்சராக இருந்தாலும், அவங்களுக்குன்னு அவங்க சந்தோஷத்துக்காக வரைய ஆரம்பிக்கிற அந்த டைம்லேருந்து தான் அவங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷனும் அவங்களோட ஆர்ட்டுக்கான ஒரு வேல்யூவும் கிடைக்குது. ஸோ வந்து இந்த பாயிண்ட் மூலமா சொல்கிறது, நீங்கள் உங்களுக்காகனு ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ தோழா படத்தில் வந்து வரைவான், கார்த்தி வந்து வரைவார், வரைஞ்சவனே 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவேன். ஸோ வந்து என்ன பண்ணுறேன், நான் இனிமேட்டும் போய் வரைகிறேன், இன்னொரு 4 லட்சம் விற்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவை. உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு ஆர்ட்டை ஏதோ ஒரு விதத்தில் க்ரியேட் பண்ணிட்டே இருங்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க, டைம் போல் அப்படின்னா, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேரியட் ஒரு அவங்க நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார்டனிங் பண்ணணுன்னு நினைப்பாங்க, அப்புறம் வந்து டெய்லி ஏதாவது ஒரு டிசைன் டிசைனாக கோலம் போட்டுருப்பாங்க. என்னடா கோலம் போடுறதுலாம் பெருசாக பேசியிருக்காங்க, கிடையாது. அது வந்து அவங்க வந்து எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் அவங்க ஒரு கோலத்தை ரிப்பீட் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ அதில் வந்து அவங்களோட எஃபர்ட் தெரியுது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரியுது. நான் சொல்லலை, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷனை போட்டு செயல் பண்ணுற விஷயத்தில் என் ப்ராடக்ட் ஆர்ட் தான். ஸோ அந்த மாதிரி உங்களோட உங்களோட ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்கள் இன்டென்சிட்டி அதிகமாக நீங்கள் அலைவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நிறைய பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை இதோடு முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த சீசனில் இன்னும் நிறைய பாட்காஸ்ட் இருக்குது, நான் ஒரு 10 எபிசோட்ஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன், மேபி தெரியல, அது 8-9 கூட முடியலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். இவ்வளோ நேரம் லிசன் பண்ணதுக்கு ஆர்ட்டை பற்றி பேசி லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா, பாதியில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இவ்வளோ நேரம் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் மைக். தேங்க்யூ, சேஃபாக இருங்க, வெளிலலாம் சுத்தாதீங்க, லாக்டவுன் போட்டால் லத்தி சார்ஜ்ன்றாங்க, ஸோ சேஃபாக இருங்க. டடா.